ஸ்ரீ மகாபக்த விஜயம், ஞானேஸ்வரர் சரித்திரம். ஞானேஸ்வரர் அந்தணரை அவமானம் செய்து ஐஸ்வர்யம் பெற்ற அத்தியாயம். வாருங்கள் சித்தர்களே, பரிசுத்தர்களே, விடோபாவும் ருக்மாபாயும் காட்டில் இப்படி கழித்திருக்க நாட்டில் சீதோபந்து நாம் சம்பாதித்து வைத்திருந்த ஆஸ்தியெல்லாம் நாஸ்தியாய்விட்டதே, இக்குழந்தைகளை எப்படி காப்பாற்றப் போகிறோம் என்கிற ஏக்கத்தினால் நோக்கமுற்று வீதிகளில் சென்று ஆதி சிநேகிதரைக் கண்டு தனக்கூற்று அபாக்கியத்தை விண்டு மனைவி பால் கொடுத்து ஏங்கி துக்கம் மிகவும் ஓங்கி பட்டினியால் வாடி தூங்கி கேட்டோரே கேட்பதற்கு பின்வாங்கி வீடுவீடாகப் போய் பிக்ஷை எடுக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் ஞானேஸ்வரரின் பாட்டனார் படும் துயரம் தீர பலரும் மோட்ச வீட்டை சேர ஞான மார்க்கத்தைச் சேர பாசங்கள் நாசமா ஈடேற சீதோபந்துவுடன் தானும் போய் பிக்ஷை எடுக்க ஆரம்பித்தார் ஹரிபரந்தாமனாகிய ஞானேஸ்வரர். ஞானேஸ்வரரை கண்ட தர்மத்தில் சிறந்த உத்தமர்களும் கற்பில் சிறந்த உத்தமிகளும் சீதோபந்தை பார்த்து கரங்களைச் சேர்த்து, அந்தோ இச்சிறு பால்யனை அகோரமான வெயிலில் ஏன் அழைத்து வந்தீர்? குழந்தைகளுக்கு ஏன் ஆயாசம் தந்தீர்? என்று ஞானேஸ்வரரின் அழகுக்கும் கல்விக்கும் மெச்சி உச்சி மோந்து முத்தமிட்டு சாமகிரிகை முதல் அனைத்தையும் யதேஷ்டமாய் கொடுத்தார்கள். சீதோபந்து அதை எடுக்க மாட்டாமல் ஓர் தெருத்திண்ணையில் வைத்து, இதை எப்படி எடுத்துக் கொண்டு போவேன் என்று வாட்டம் அடைய, அது தெரிந்த ஞானேஸ்வரர், நான் பாதி எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று சாமர்த்திய வசனங்களை புகன்று பாதி பகிர்ந்து தன் வஸ்திரத்தில் ஸ்திரமாய் இறுக்கி கட்டி தலைமேல் ஏந்திக் கொண்டு சற்று தூரம் நடந்து காலிடறி கீழே விழுந்து விட்டார். பாட்டனார் பார்த்தால் முனிவு கொள்வாரே என்கிற பயத்தால் சிந்தி சிதறினிய தானியத்தை அதிசீக்கிரமாய் ஓரிடத்தில் சேர்த்துக் கொண்டும் மூதாதையை அடிக்கடி பார்த்துக் கொண்டும் நடந்து கொண்டிருந்தார். சீதோபந்து திரும்பி பார்த்து கோபத்தால் தேகம் வேர்த்து ஞானேஸ்வரரை நோக்கி, அடா ஞானதேவ், வேண்டாமென்று பன்முறை மறுத்தும் கேட்காமல் பலவந்தமாய் வாங்கி கட்டிக்கொண்டு தரையில் கொட்டிவிட்டாயே, ஆயாசத்துக்கு உட்பட்டாயே என்று கடின வார்த்தைகளை ஆடிக்கொண்டே, பசி மிகுதியாலும் வறுமை மேலிட்டாலும் அடிக்கிறேன் இடிக்கிறேன் என்று அருகில் வந்து தலைமேல் ஓர் குட்டு குட்டினார். ஞானேஸ்வரர் வெகுண்டு பலங்கொண்டு சீதோபந்தை தள்ளினார். விருத்த பருவத்தாலும் பலகீனத்தாலும் கீழே விழுந்த சீதோபந்து மிகவும் முனிந்து, அடா துஷ்டப்பயலே, என்னை இப்படி அவமரியாதை செய்யத்தானா உன்னை அருமையாக வளர்த்தேன்? மட்டிப்பயலே, உன்னை எட்டி ஒதுக்கிறேன் என்று எழுந்தார். ஞானேஸ்வரர் பாட்டனாரது சீற்றத்துக்கு அஞ்சி மூட்டையை கீழே விட்டுவிட்டு ஓடத் தொடங்கினார். சீதோபந்து நடுத்தெருவில் இரண்டு மூட்டையில் உள்ள தானியங்கள் சிதறுண்டதால் வெகுளிக்கு இடங்கொடுத்து பின்தொடர்ந்து ஓடி ஞானேஸ்வரரை பிடித்துக் கொண்டு தூஷண வார்த்தைகள் விண்டு முதுகின் பேரில் தும் தும் என்று குத்தத் தொடங்கினார். அடிக்கடி பின்திரும்பி பார்த்துக் கொண்டு ஓடின காரணத்தால் அகப்பட்டுக் கொண்ட ஞானேஸ்வரர் பாட்டனாருக்கு பயந்து நயந்து ஓ என்று அழத் தொடங்கினார். அதை ஆகாயத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த தேவர்கள் ஞானேஸ்வரரின் திருக்கூத்துக்கு ஆச்சரியப்பட்டு, ஓம் ஹரிஹரி முரஹரி நரஹரி அம்புஜாட்சரி பச்சைவண்ணா கமலக்கண்ணா கருடவாகனா கோபியர் மோகனா நாராயணா பரமபாராயணா ஓ சுவாமி, முன்னர் பூமிபாரம் தீர்த்த காரணா அனந்த சயனா வாமனா கிருஷ்ணா ஜனார்தனா ராவணமர்தனா காளிங்க நிர்தனா நந்த நந்தனா மதுசூதனா பரிபூரணா சர்வகாரணா பத்மசரணா வேங்கடரமணா, சங்கட நிமித்தம் கிருஷ்ணாவதாரம் எடுத்து தந்தவக்ரன் துரத்த ஓட்டமெடுத்து அகப்படாத நீர் இவ்விருத்தருக்கு தப்பித்துக் கொண்டு ஓடாமல் அகப்பட்டுக் கொண்ட காரணம் ஏதோ? தந்தவக்ரனை விட இம்மறையோன் சமர்த்தனோ? நீர் செய்யும் லீலா வினோதமோ? மகா வல்லமைசாலியாகிய ஹிரண்யாட்சனை வென்ற நீர் இந்த விப்ரன் கையில் அகப்பட்டுக் கொண்டு அடிபடல் நியாயமோ? இதென்ன மாயமோ? அந்த ஹிரண்யாட்சனிலும் இவ்விருத்தன் வலி உள்ளவனோ? கோவர்தனகிரியை ஒரு விரலால் தாங்கின உமக்கு இத்தானிய மூட்டை வலுவாய் விட்டதோ? உமக்கிருந்த பலம் கெட்டதோ? ஓவென்று அழுங் காரணம் பீஷ்மாச்சாரியர் முதலானோர் விட்டு அம்புகளால் தேகம் ரணமாயிருக்கின்றதோ? அல்லது கோபிகா ஸ்திரீகளால் அடிபட்டு புண்ணாயிருக்கின்றதோ? அதனால் பொறுக்கக்கூடாமல் அழுகின்றீரோ? உம்மை நீர் மறந்து விட்டீரோ? பக்தர் முன் உமது பலம் நடக்கவில்லையோ? கதறுவது கலியுகத்தின் தொல்லையோ? என்று பற்பல விதங்களாக ஸ்தோத்திரம் செய்வதை கேட்ட ஞானேஸ்வரர் ஆனந்தம் அடைந்து பாட்டனார்க்கு இடைந்து, ஓ தாத்தா, இனிமேல் எப்போதும் இப்படி செய்ய மாட்டேன், உமக்கு துன்பம் தரமாட்டேன் என்கிற பாசாங்கு வார்த்தைகள் கூசாமல் செய்து பேசாமல் இருந்தார். அப்போது வீதியில் போகும் பலரும் சீதோபந்தை நோக்கி, வீணாக சிறு குழந்தையை ஏன் அடிக்கிறீர்? வேண்டாம் வேண்டாம் என்று விலக்கிவிட்டார்கள். சீதோபந்து சற்றே கோபம் தணிந்து சாமகிரிகளை ஓர் கூலியாளின் மேல் வைத்து வீட்டில் கொண்டு வந்து மனைவிபால் தந்து ஞானேஸ்வரர் செய்த துடுக்குத்தனத்தை பகர்ந்து கோபத்தால் அடித்துவிட்டேன் என்று அயர்ந்து சமைத்த பதார்த்தங்களை நுகர்ந்து வறுமையை இகழ்ந்து நாள் கழிக்க தொடங்கினார். இப்படி இருக்கிற காலத்தில் ஒரு நாள் ஓரிடத்தில் சந்தர்ப்பணம் நடக்க அங்கு சீதோபந்துவும் குழந்தைகள் நால்வரும் சீதோபந்துவின் மனைவியும் போய் ஓர் பக்கல் உட்கார்ந்தார். பால்யரை கண்ட விப்ரர் சீதோபந்துவை நோக்கி, அடா பிரஷ்ட பிராமணா, பிரஷ்டனுக்கு பிறந்த துஷ்ட பிள்ளைகளை அழைத்து வந்து எங்களோடு பந்தியில் உட்கார வைத்து எங்களையும் பிரஷ்டராக்கவா நினைத்தாய்? இந்த க்ஷணம் இச்சிறுவரை தூரமாக போகும்படி செய்யாவிட்டால் உன்னையும் பந்தியிலிருந்து எழுப்பி விடுவோம் என்று அறிந்து மிகவும் நிறைந்து அச்சிறுவர்கள் கையை பிடித்து இழுத்து தூரமாய் உட்கார வைத்து பத்திரங்கள் போட்டு அன்னம் பகிர்ந்தார்கள். ஞானேஸ்வரர் மிகவும் குரோதமுற்றிருந்து சகலரும் புசித்திருக்கும் தருணத்தில் நிவர்த்தி சாது வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்து உரைத்துக் கொண்டிருந்த போதே கேட்காமல் அங்கே போய் பந்தியில் இருந்து உண்ணும் பாட்டனார் பத்திரத்தில் உட்கார்ந்தார். அதனால் அந்தனர் முனிந்து, அடா துஷ்டப்பயலே, பிரஷ்டப்பயலே, உன் தாதையின் அருகில் வந்து உட்கார்ந்து எங்களை அன்னம் உண்ணாமல் செய்துவிட்டாயே, நீ கெட்டாயே என்று வாயில் வந்தபடி வைத்து ஆளுக்கு ஓர் அடி அடித்து அவர்களை அன்னம் உண்ணாமல் செய்தனர். மேலும் ஒருவரை ஒருவர் இனிமேல் என்ன செய்வது என்று யோசனை கேட்க அதற்கு சீதோபந்து, ஓ பூசுரரே, இவ்வரியா குழவியால் உங்கள் ஆச்சாரம் போகாது, வீணாய் வம்பு செய்யலாகாது. அரியா குழந்தையை பலரும் இப்படி அடிக்கலாமா? தூஷண மொழிகளை படிக்கலாமா? அடாத காரியம் செய்தால் படாத பாடுபட வேண்டியதாய் வரும் என்று அறிய அவ்வசனத்தை கேட்ட விப்ரர்கள் தேசம் மேலிட்டு, அடா சீதோபந்து, நீ அரியா பிள்ளைகளை கூட வைத்துக் கொண்டு உண்ணுவது எங்களுக்கு தெரியாது. இன்று பிரத்யக்ஷமாய் பார்த்த காரணத்தால் இனிமேல் எங்களோடு இருந்து நீ உண்ணத்தக்கவன் அல்ல. பந்தியிலிருந்து இக்கணம் தூரமாய்ப்போ, இல்லாவிட்டால் வாயில் வந்தபடி திட்டி விடுவோம் என்று பலரும் பகர்ந்து சீக்கிரம் எழுந்து போகும்படியாய் இறைந்து பேச, அதனால் சீதோபந்துவுக்கு கோபம் பிறந்து தன் கையில் இருந்த பஞ்சபாத்திரத்தை பிராமணர் மீது வீசி எறிந்தார். அந்தணர்கள் ஆக்ரம நிக்ரோதர்களாய் சீதோபந்தை சூழ்ந்து கொண்டு, அடா மடையா, அடா கடையா என்று வைத்து ஆளுக்கு ஓர் அடி அடித்து அவரை மூர்ச்சையாய் விழும்படி செய்தார்கள். அதை பார்த்த ஞானேஸ்வரர் மிகவும் முனிந்து, ஓ விப்ரர்களே, பிரம்மஜானம் து பிராமணா என்கிற வேத வாக்கியப்படி பிரம்மத்தை உணர்ந்தவனே பிராமணன் அன்றி நீங்களெல்லாம் பிராமணர்கள் ஆவீர்களா? அதம் செய்து பிராமணனுக்கு இதம் செய்பவன் அல்லவோ அந்தணன் என்று ஆகமத்தில் முறையிடுகின்றது. அதை அறியா நீங்களெல்லாம் அந்தணராக கூடுமா? கொலை செய்யும் நீச்சரே, விவேகமெல்லாம் இலேச்சரே, வீணா எங்கள் மூதாதையரோடு வாதாடி மூர்ச்சையடை செய்தீர்களே, காயம்படாமல் ஆயம் பார்த்து இடித்தீர்களே, இனி உங்களை கொஞ்சத்தில் விடப்போகிறேனா என்று அங்கிருக்கும் ஒரு பெருத்த கட்டையை எடுத்துக்கொண்டு பாட்டனார் அருகில் யாரும் வராமல் நாலு பக்கமும் வீச பூசுரரெல்லாம் பிரமித்து ஒன்றாய் ஒருமித்து இந்த துஷ்டப்பயலை வெட்டிவிட வேண்டும் என்று தாங்களும் பெருத்த கட்டைகளை எடுத்துக்கொண்டு ஞானேஸ்வரர் மேல் விழப்போகையில் நிவர்த்தி சாது, ஓ பிராமண சீலரே, ஏழைகட்கு அனுகூலரே, விருத்தரையும் பால்யரையும் அதட்டமும் வாய் வராதே. அப்படி இருக்க நீங்கள் இப்படி செய்யலாமா? வேதம் ஓதும் மாதவர்க்கு இது இயல்புதானா? எங்கள் பாட்டனாரை மூர்ச்சியடையை செய்வித்ததன்றி சிறு குழந்தையையும் அடிக்க துணிந்தீரே, இது தர்மமாயிருக்கிறதா? இப்பேற்கொத்த முரட்டு குணம் பூசுரக்கு இருக்கலாமா? கோபத்தை பெருக்கலாமா? சாந்தத்தை சுருக்கலாமா? ஏழைகளை வெறுக்கலாமா என்கிற நீதி வாக்கியங்கள் ஓத அவ்வச்சனங்களை கேட்ட முப்புரி நூலோர் கோபித்து, ஓ ஓ, விளையும் பயிர் முளையில் தெரியும் என்கிற பழமொழிப்படி இனிமேல் விபரீதம் செய்யும் இவர்கள் இப்போதே நமக்கு நீதிகள் உரைத்து தங்கள் குணத்தை காட்டினார்கள், மேன்மையை பாராட்டினார்கள். பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் என்கிறபடி பிரஷ்டனுக்கு பிறந்தவர்களின் துஷ்டகுணத்தை சிறுபொழுதிலேயே துவங்கச் செய்தார்கள். இந்த க்ஷணம் இவனையும் அவனையும் இறுக்கி கட்டி நறுக்கி விடுவதே நன்மை. இன்றேல் அந்தனர்க்கு வரும் திண்மை என்று நிவர்த்தி சாதுவையும் ஞானேஸ்வரரையும் கற்களாலும் கைகளாலும் அடிக்க ஆரம்பித்தார்கள். அதனால் ஞானேஸ்வரர் பற்களை நரநரவென்று கடித்து தூஷண வார்த்தைகள் படித்து ராட்சதர் கூட்டத்தில் புகுந்த அனுமானைப் போலவும் யானை திரளில் புகுந்த சிங்கத்தைப் போலவும் பசுமந்தையில் பிரவேசித்த வியாக்ரமத்தைப் போலவும் அந்தனர் குழுவில் புகுந்து த தன் கையிலிருந்த கட்டையால் மறையோர் கரங்களிலும் சிரங்களிலும் தாள்களிலும் தோள்களிலும் உதிரம் புறப்படவும், அவர்கள் வீரன் கடவும் மூளைக்கு ஒருவராய் ஓடி பதுங்கவும், கண்கள் பிதுங்கவும், தரையில் விழவும், சரணார்த்தி என்று தொழவும், தங்களை தாங்களே வெறுக்கவும், சக்கரபாணினி என்று உரைக்கவும், ஒருவரை ஒருவர் தள்ளவும், உச்சிதம் நீ என்று வெல்லவும், அடி அடி என்று அடித்து, காக்கைகள் போல் பறக்கடித்து, பின்னால் ஓடி பிடித்து, மூளைகள் சிதறி இடித்து ஒரு கணத்தில் ரணகலமாக்கிவிட்டார். அதனால் நிவர்த்தி சாது ஞானேஸ்வரரின் கரத்தை பிடித்துக் கொண்டு, ஓ பகவானே, நாம் பிறந்திருக்கும் காரியம் என்ன? நீ கொண்ட கோலம் என்ன? கலியுக தர்மம் அறிந்திருந்தும், விபரீதங்கள் நடக்கிறது தெரிந்திருந்தும் அந்தணரை பிடித்துக் கொள்ளலாமா? தூஷண வார்த்தைகள் சொல்லலாமா என்று உரைத்து, மறைத்த பெயர்களெல்லாம் உயிர் பெற்று எழும்படியாய் செய்து, இன்னும் சில நாள் நமது மகிமையை காட்டாமல் இருப்பதே நமக்கு உகந்த யோக்கியம், அதனால் வரும் சாக்கியம் என்று பாட்டனாருடைய மூர்ச்சியை தெளிவித்து வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போக, ஞானேஸ்வரர் கோபம் தணிந்து சோபான் தேவையும் முக்தாபாயையும் நோக்கி, இப்படி நான் செய்யாவிட்டால் இந்த விப்ரர்கள் மிகவும் விபரீதம் செய்வார்கள் என்று உரைத்து, பாட்டன் பின் வீட்டை அடைந்து வேட்டையற்று இருந்தார். அத்தருவாயில் ஓடிப்போன அந்தணர்கள் எல்லாம் அரசனிடம் போய் முறையிட்டு தங்கள் தேகத்தில் ஏற்பட்ட காயங்களை காட்டி, இந்த க்ஷணம் சீதோபந்தையும் அவன் வீட்டிலிருக்கும் பிள்ளைகளையும் ஓட்டிவிட வேண்டும், இன்றே கழிவில் மாட்டிவிட வேண்டும் என்று ஆர்ப்பரித்தார்கள். அது கேட்ட ராஜன் மிகவும் கோபாதிப்தனாகி, மறையோரை அடித்த மகா பாதகரை, தூர்த்த குணமுள்ள தோதகரை, இந்த கணமே அழைப்பியும் மந்திரிகளே என்று அறிந்து அந்தணரை அன்போடு ஆதரணை செய்தார். மந்திரி காவலரை நோக்கி, நீங்கள் இந்த க்ஷணம் போய் சீதோபந்தையும் அவன் வீட்டிலிருக்கும் சிறுவரையும் அதிசீக்கிரமாய் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று ஆஜ்ஞாபித்தான். ஏவலாளர் மகாபாக்யம் என்று சீதோபந்து வீட்டை அடைந்து சீதோபந்தை நோக்கி, ஓ துஷ்ட பிராமணா, ஓ பிரஷ்ட பிள்ளைகளே, உங்களை ராஜன் அதிதுரிதமாய் அழைத்துக் கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டார், சீக்கிரம் நடவுங்கள் என்று அதட்டினார்கள். அவ்வசனம் கேட்டு ஞானேஸ்வரர், ஓ காவலரே, எங்கள் பாட்டனார் அந்தணர்களால் அடிபட்டு பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கின்றார். என் தமையன் முதலானோர் அவருக்கு உபசரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு பதிலாக நான் ஒருவனே வருகிறேன். அரையன் வினாவுக்கு விடை தருகிறேன். வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு சபா மண்டபத்துக்கு எழுந்தருளி, ஓ பூபதியே, எங்களை அழைப்பித்த காரணம் ஏது என்று வினவினார். ஞானேஸ்வரர் செருக்குடன் பேசியதை கேட்ட தருக்குள்ள நரபதி மிகவும் முனிந்து, அடா, இதென்ன, கத்தரிக்காய்க்கு கால் முளைத்தது போல ஜான் பயலாயிருந்தும் வெகு முறுக்குடன் சுருக்கு என்னும் வார்த்தைகள் ஆடினான். இவன் வெகு துஷ்டனாகவே இருக்கிறான். நல்லதாகட்டும், பார்க்கிறேன் என்று அட்டகாசம் செய்து, ஓ பிரஷ்டனே, நீயும் உன் சகோதரரும் பூசூரரை அடித்த காரணம் என்ன? சீக்கிரம் சொல்லடா என்று கேட்டார். ஞானேஸ்வரர், ஓ மண்டலாதிபதியே, நியாயமாய் விசாரித்து நல்லோருக்கு சகாயம் செய்யும் நரபாலனே, கொல்லாங்குக்கு அபாயம் தரும் பூபாலனே, சந்தர்ப்பணம் நடக்கும் பந்தியில் பிள்ளைகளாகிய நாங்கள் போய் வீற்றிருக்க இவ்வேதியர் மறுத்த காரணமும், வேதம் ஓதிய விப்ரர்களாயிருந்தும் தப்பிதம் செய்யா எங்கள் மூதாதியை அடித்து மூர்ச்சையடைய செய்த காரணமும், போர் புரியாதீர்கள் என்று அறிந்த என் தமையன் மேல் சீறி விழுந்தடித்த காரணமும், முன்னும் விசாரித்து எங்கள் மேல் குற்றமிருந்தால் தடையின்றி தண்டனை கொடுக்கலாம். காரணம் தெரிந்து கொள்வதற்கு முன்பே கடும் சினம் அடைந்தால் காவலனாகிய உம்மை எதிர்உத்தரம் சொல்ல என்னால் ஆகுமா? என்னால் ஆனாலும் உமது சீற்றம் போகுமா? அரசனுக்கு நீதியும், ஆசானுக்கு விவேகமும், மந்திரிகளுக்கு ஆலோசனையும், பதிவதிகளுக்கு கற்பின் மேன்மையும் சொல்பவர் உண்டா? கொடுங்கோல் பிடித்த கோமானும், கோல் சொல்லும் விப்ர சீமானும், விவேகமில்லா மந்திரியும், விபசாரம் செய்யும் மங்கையும் நரகன்றி பரவதம் அடைவது உண்டா என்கிற பற்பல நீதி வாக்கியங்கள் எடுத்துக் காட்டி வெகுளு நிறைந்த வேந்தன் மனதை வாட்டி மௌனமாயிருந்தார். அவ்வாக்கியங்களை கேட்ட கொற்றவன் ஆச்சரியப்பட்டு தனக்கிருந்த மாச்சரியம் கேட்டு முப்புரி நூலூரை நோக்கி, ஓ விப்ரர்களே, பந்தியில் வந்திருந்த மைந்தர்களை நீங்கள் தள்ளின காரணம் ஏது? சொல்லுங்கள் என்று கேட்க பூசுரர், இப்பால்யர் தந்தையாகிய விட்டோபா சன்னியாசியாகி பல வீட்டிலும் உண்டு பிரஷ்டனாய்விட்டான் என்று முன்னமே குலத்திலிருந்து நீக்கிவிட்டோம். அவன் காட்டை அடைந்த பின் உற்பவித்த இச்சிறுவர் நாட்டை அடைந்து எங்கள் பந்தியிலிருந்து உண்ண வந்தால் நாங்கள் வேண்டாம் என்று உரைக்க, அதற்கு ஞானேஸ்வரர், ஐயா ராஜனே, பிரம்மஜானந்து பிராமணா என்கிற வேதவாக்கியப்படி பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்காக எங்கள் தந்தை சன்னியாசியாய் போனார், பிரம்மஜானியானார், குருவாக்கை மறுக்காமல் சம்சாரியானார், இதனால் அவர் எப்படி பிரஷ்டனானார் கேட்பீராக என்று சொல்ல, அந்தனர் சந்நியாசி சண்டாளன் வீட்டிலும் புஷித்திருப்பான், அதலால் ஜாதியிலிருந்து தள்ள நேரிட்டது என்று அறிய ஞானேஸ்வரர், பலர் வீட்டிலும் உண்ணும் பரமாம்சனை அந்தனர் பந்தியில் வைத்துக் கொண்டு உண்ணும்படியாய் வேதத்தில் முறையிடுவதால் எங்கள் தாதை பிரஷ்டர் எப்படியானார்? அன்றி முன்னோர் அநேக காலம் காட்டில் தவம் புரிந்தும் அநேக தேசங்களில் திரிந்தும் சந்நியாச வேஷமாயிருந்தும் பின் சம்சாரிகளாகவில்லையா? காஷாயதாரியாகிய கலைக்கோட்டு முனிவர் ஓர் காவல நின்ற கன்னியர் இருவரை கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா? அநேக நாள் சன்னியாசியாயிருந்த கும்பமுனி ஓர் அரசன் புத்திரியை மணந்து சம்சாரியாகவில்லையா? எங்கள் தாதை மாத்திரம் செய்தது தொல்லையா? பிரம்மத்தை உணர்ந்தவர்களுக்கு ஜாதி வேதம் உண்டு என்று எந்த சாஸ்திரத்தில் முறையிடுகின்றது? அப்படியே வேதமாய் புகன்றிருக்குமாகில் சக்கிலியின் வீட்டில் வளர்ந்த அருந்ததியை மணந்த வசிஷ்டரும், மச்சகந்தியின் கர்ப்பத்தில் பிறந்த வியாசரும், கிராதனாயிருந்த வால்மீகரும், வலைஞனுக்கு மாணாக்கனாகி அவன் எச்சிலை உண்ட நாரதரும் பிரஷ்டமடைந்திருக்க வேண்டுமல்லவா? அப்படி இல்லாமையாலும் பிரம்மஜானம் து பிரம்மணா என்று வேதம் முறையிடுவதாலும் யாரும் ஒப்புக்கொள்ளாத தப்பு வார்த்தைகள் ஆடினால் தலைகள் வெடித்து போகாதா என்று அறிந்து பின்னும் அரசனை நோக்கி, ஓ ராஜனே, எங்கள் தந்தை பிரம்மஜானத்தை வேண்டி காசி தேசத்திற்கு சென்று விஸ்வநாதரை பாடி ஆசானை தேடி பிராமணோத்தமராகிய ஸ்ரீபாத சுவாமிகளிடம் உபதேசம் பெற்று தவவேஷம் உற்று தன்னை மறந்து பிரம்மானந்தம் நிறைந்து குருவாக்குக்கு எதிர்வாக்கு சொல்லாமல் சம்சாரத்துக்கு உட்பட்டார். அவர் எப்படி குலபிரஷ்டரானார்? அநீதியான காரியங்கள் செய்கிறவர்களே பிரஷ்டரன்றி பிரம்மஜானிகள் பிரஷ்டர்கள் ஆவார்களா? அன்றி குணம் சிரேஷ்டம் என்றும் குலம் சிரேஷ்டம் அல்ல என்றும் வியாச வசிஷ்டாதியோரால் பிரத்யட்சமாய் காணப்படுகின்றதால் இனி உமது இஷ்டப்படி தீர்ப்பு செய்யும் என்று உரைக்க, அவ்வாக்கியங்களை கேட்ட அரசன், யோக்கியத்திலும் சமஸ்த பாக்கியத்திலும் சிறப்புள்ள பல்யனே, உன் திருவாயால் உரைத்த வச்சனங்களெல்லாம் வேத மந்திரமேயாகும். எனக்கு என்றுமில்லா ஆனந்தம் தந்தாய். ஓ விட்டோபாவின் மைந்தா, சீக்கிரம் என் அருகில் வா, முத்தம் தா என்று அவரை வாரி எடுத்து மார்புடன் அணைத்து, நீர் 8 வயதுள்ள குழந்தையாயிருந்தும் மிகவும் அற்புதமான வசனங்களை புகன்றாய். இனி பெரியவனானால் உன்னுடன் எதிர்த்து பேச இவ்வுலகில் ஒருவர் உண்டோ? உனக்கு இணை 100,000 பிராமணர்களும் ஆகார்கள். ஓ மதிமந்திரி, இச்சிறுவன் பேசிய வசனங்களை கேட்டீரா? நீரும் முத்தம் தர மாட்டீரா என்று அறிந்து, ஓ காவலரே, இக்கணம் 3 தண்டிகைகளை கொண்டு போய் இவ் உத்தமருடைய சகோதரரை அதில் ஏற்றி கொண்டு வாருங்கள் என்று அறிந்து காவலரால் கொண்டு வரப்பட்ட நிவர்த்தி சாது முதலானோரை பார்த்து கரங்களை சேர்த்து அவர்கள் வாய்மொழிகளையும் கேட்டு ஆனந்த பரவசத்தனாகி தன்னை மறந்து உடனே தெரிந்து சிம்மாசனத்தில் வீற்றிருக்கச் செய்து, ஓஹோ, இப்பேர்க்கொத்த சீலர் என் நாட்டுக்கு அனுகூலர், இத்தேசத்தில் இருக்க நான் என்ன பாக்கியம் செய்தேனோ என்கிற பற்பல மொழிகள் பகர்ந்து நால்வருக்கும் 4 மேடையும் அநேக ஆடை ஆபரணங்களும் அளவற்ற சொர்ணங்களும் அளித்து மிகவும் கழித்து விப்ரர்களை நோக்கி, ஓ பூசுரரே, என் வேண்டுகையில் யாதொரு குற்றமும் இல்லா, இந்நற்றவரை உங்களில் சேர்த்துக் கொண்டு பந்தியில் வைத்துக் கொண்டு என்னை கழிப்படைய செய்யுங்கள், என் கர்மத்தை கொய்யுங்கள், என்னை புனிதராக்குங்கள், உங்களுடைய துவேஷத்தை நீக்குங்கள், இதன் நிமித்தம் உங்கள் ஒவ்வொருவனுக்கும் 1,000 வராகன் அளித்தேன் என்று உரைத்தான். செங்கோலுக்கு முன் சங்கீதம் செல்லா குறையால் விப்ரர் ஒப்புக்கொண்டது போல் அபிநயம் காட்டி திரவியத்தை பெற்றுக்கொண்டு மறுநாள் ராஜன் பக்கல் அடைந்து, ஓ ராஜனே, எங்களுக்கு முதன்மை ஆச்சாரியர் பண்டரிபுரியில் இருப்பதால் அவ்விடத்திற்கு குழந்தைகளையும் இவர்கள் தாய் தந்தையையும் அனுப்பி இவர்களுக்கு செய்ய வேண்டிய பிராயச்சித்தங்கள் செய்வித்து அவர்கள் சமாதான பத்திரிகையும் வரும்படியாய் செய்தால் உங்கள் இஷ்டப்படி நடக்கிறோம் என்று உரைக்க, ராஜன் அப்படியே செய்வேன் என்று சீதோபந்தை வரவழைத்து, நீரும் இக்குழந்தைகளும் பல காவலர்களும் சூழ தண்டிகை மீது ஊர்ந்து போய் மகானுபாவராகிய விட்டோபாவும் விரதசீலியாகிய ருக்மாபாயியையும் தண்டிகை மேல் ஏற்றிக்கொண்டு ஆலசியம் செய்யாமல் அழைத்துக் கொண்டு வாரும் என்று அறிந்து பல காவலரையும் 2 தண்டிகையையும் அனுப்பினார். அகண்ட சாம்ராஜ்யம் பெற்ற சீதோபந்து பேரன்மாருடன் காட்டை அடைந்து மலைச்சாரலில் வாசமாயிருக்கும் விட்டோபாவிடம் சேர்ந்து களிகூர்ந்து, அப்பா மருமகனே, நீ பெற்ற பால்யரால் நமது தாரித்ரமும் சகல குறைகளும் நீங்கிவிட்டன. அரசன் உன்னை கணமே அழைத்துக் கொண்டு வரும்படியாய் பல காவலரையும் தண்டிகையையும் அனுப்பினார். தடை செய்யாமல் நாட்டுக்கு எழுந்தருளும் அப்பா என்று அழைக்க அவ்வசனம் கேட்ட விட்டோபா நகைத்து, ஓ ஐயா, காட்டிலிருந்து களிப்புற்றவர்கள் நாட்டை அடைந்து நலிக்குள்ளாகார்கள். இது தெரிந்த தேவரீர் அடியேனை அரசன் அழைத்தான் என்று அறிந்தேன். துறவிக்கு வேந்தரும் ஒரு துரும்பு என்கிற வாக்கியம் அறியாதவரோ ஓ ஒன்றும் தெரியாதவரோ, இனி இவ்வாக்கியம் உரைக்காமல் என்னை வெறுக்காமல் இச்சிறுவருடன் நாட்டுக்கு போய் வாட்டமற்று இருப்பீராக என்று மைந்தரையும் பார்க்காமல் மௌன நாட்டத்தில் இருந்தார். ஞானேஸ்வரர் பாட்டனாரையும் காவலாரையும் நோக்கி, நீங்கள் இத்தண்டிகை முதலானவைகளுடன் நாட்டுக்கு போங்கள், நான் இவரை 4 நாளுக்குள் அழைத்துக் கொண்டு வருகிறேன் என்று உரைத்து அனுப்பி சகோதரருடன் தந்தையிடத்தில் சந்தோஷத்துடன் இருந்தார். கேட்டீர்களோ சித்தர்களே என்று பின்னும் நாபாஜி சித்தர் சொல்லத் தொடங்கினார்.